திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு சுட்டறுத்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
வினையிலே கிடந்தேனே புகுந்து நின்று வினையிலே கிடந்தேனே புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய்போல இணையன்னான் என்று உன்னையே அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவே அணைய நான் பாடே நின்று ஆடே நனையனான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரே இவனே முறையோனான் ஆனவாறு முறையோனான் ஆனவாறு முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானே.
வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான. எப்படி ஆட்கொண்டா சுவாமி பண்ண? நான் எங்க கிடந்தேன்? வினையிலே கிடந்தான். கிடத்தல் எப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, கேட்பாரற்று கிடத்தல், அசைவுற்று கிடத்தல், செயலற்று கிடத்தல், இதெல்லாம் இந்த கிடந்தல் அப்படிங்கிறது மாட்டேங்கிறாங்க. பொருள் கிடக்குப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அசைஞ்சுக்கிட்டா இருக்கு, அதுக்கு ஏக்கம் இருக்குமா? ஏக்கம் கிடையாது. அந்த பொருள் கீழே கிடக்குது பாருங்க, எடுத்துட்டு வாங்க, யாராச்சும் போய் எடுத்துட்டு வாங்க. ஹைதரவல்ல கடவுள் போற்றி கிடந்த அந்த பொருளை சுவாமி தான் கை கொடுத்து அப்படி தூக்குறார். வினையில் அசைவிட்டு கேவல நிலையில என்ன செய்யணும்னு கூட தெரியாம, என்ன சிந்திக்கணும்னு கூட தெரியாம முழு அறியாமையில் அழிந்திருந்த காரணம். கருணையோட சுவாமி அந்த உயிருக்கு சூக்ஷ்ம தேகத்தை கொடுக்கிறார், உபகரணங்களை கொடுக்கிறார், உயிர் சிந்தனை செய்ய ஆரம்பிக்கு, அதற்கேற்ற பிறப்பினை இருக்கின்றது, அதற்கு பின் தூல தேகம் கிடைக்கின்றது, வினை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஆனாமரத்தை சார்ந்திருந்த அந்த குற்றம் கழியும் வண்ணம் ஒரு உடலை கொடுத்து அனுப்புறார். பிறகு எடுக்க 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 பிராரத்த சஞ்சீத வினை வந்து குறையும் இல்லையா? 1000 கிலோ பாவம் ஒவ்வொரு கிலோவா எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்ல போனா எப்படி சொல்லலாம், 100 கிலோ சுகர் வீட்டில் இருக்கு, தினந்தோறும் 1 கிலோ நீங்க செலவழிக்க, அப்போ 100 நாளில் அந்த சர்க்கரை பாத்திரத்தை வந்து காலியாக போயிடும். ஒன்றும் இருக்காது, இருக்கக்கூடாது. 100வது நாள் போய் பார்த்தா அந்த 100 கிலோ பாத்திரம் 1000 கிலோ சர்க்கரையாக இருந்தால் எப்படி இருக்கு? என்னைக்கு கழிக்கிறது இல்லையே, நான் 1 கிலோ அனுமதி தான். அந்த 1 கிலோ சர்க்கரையை கொண்டு போய் இன்னொரு பாத்திரத்தில் போடுறோம், அது என்ன ஆயிடுது? அந்த 1 கிலோ 10 கிலோவா தர்ற மாதிரி ஒரு அச்சைய பாத்திரம். 1 கிலோ கொண்டு கழிச்சிட்டு வந்தா அது 10 கிலோ சர்க்கரையா தரக்கூடிய அச்சய பாத்திரமா இருக்கு. அந்த அச்சய பாத்திரம் எது? இந்த உலகம், துறவி கடல். வினையை அப்படி குறைவின்றி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கும். வினை மேல வினையா வந்தா அவனுக்கு வந்து இந்த வினையில கிடக்கிறத தவிர வழியே கிடையாது. என்னைக்கு அவன் கிடையாது? ஒரு சேனல்ல இதெல்லாம் பார்த்தவன் எவ்வளவு உயிர்கள் எங்கெல்லாமோ கிடையாது. அவன் விசுவாச்சாரியர் அப்பயே சொல்றாங்க, 84 லட்சம் யோனி பேதம் எத்தனை இன்னைக்கு கடைய கடையேறி எப்படி சுவாமி திருடைய கடையே இவ்வளவு பெரிய இவ்வளவு இவ்வளவு ஊழி காலங்களாம் அவருடையோடு செஞ்சுட்டு இருக்கிறார். நம்மெல்லாம் அப்படி கிடந்த அப்படி இருந்தவங்க தான் நம்மெல்லாம். வினையிலே கிடந்தேனை யாருமே கேட்பாரற்று கிடந்த புகுந்து நின்று கிடந்த புகுதல் வினையில கிடக்கிறவன்ட்டு போய் எப்பா நான் உங்ககிட்ட வரலாமாப்பான்னு அனுமதி கேட்டு வர முடியுமா? ஒரு கருணையோடு அவர் வந்துட்டார். புகுந்து நின்று போது, நான் வினைக்கேடன் என்பாய். அப்பா ரொம்ப வருத்தப்பட்டியா? வினையிலே கிடந்து அழிந்து போயிட்டியா? இந்த வினையெல்லாம் கேடு செய்வதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன். நான் வினைக்கேடன், நான் இணையன், நான் இணையில்லாதவன், நான் பதி, நீ பசு, பாசத்தால் கட்டுண்டிருக்கின்றாய் என்று உணர்த்தி என்று உன்னை அறிவித்து உணர்த்த உணர்தலின் அறிவித்து சொல்ற சுவாமி அறிவிக்க நம்ம அறியிறோம். அவர் தன் அறிவிப்பு செய்யணும், அப்பதான் நம்ம அறிஞ்சுப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் இடாது. சுவாமி அறிவித்து தான் நம்ம அறிஞ்சிருக்கோம் இல்லைய. நம்முடைய பசுஞானத்தால் அவர் இந்த ஜென்மம் எத்தனை ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் அறிய முடியாது. அப்போ நான் பேசுறதுக்கு அங்கே எந்த ஒரு தகுதியும் இல்லை. தார்மீக அடிப்படையிலே கிடையாது. அவர் தான் வழியை வந்து அறிவிச்சிருக்கிறார். அப்போ அவர் பெருமையை பேசுறத தவிர நமக்கு வேற எந்த அதிகாரமும் கிடையாது. இணையன் நான் என்று உன்னை அறிவித்து. இது வந்து தடுத்தா கொண்ட புராணத்தில் அருமையான ஒரு பாடல். என்னெல்லாம் செய்கிறார் சுந்தர பெருமாண்ட, பழைய மன்றாடி போலும் இவன் என்றெல்லாம் சொல்றார். என்னைய பழைய மன்றாடியா? என்ன பித்தனா நீ? என்னைய உனக்கு எனக்கு வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல. இந்த ஆரூரன் எனக்கு அடிமை, தந்தையை தந்த எல்லாரும் எனக்கு அடிமை, எழுதி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப கடைசியில தோத்து போயிடுறேன். யார் ஜெயிக்கிறோம் இதுல? சாமி தான் வெற்றி பெறுறார். அவர் வெற்றியே நம்முடைய வெற்றி ஆகி விடுகிறது. அவர் நம்மளை வெல்கின்றார் என்றால் நம்முடைய ஆனாமலத்தை வெல்றார். நம்முடைய ஆனாமலத்தை அவர் வெற்றி பெற்ற யாருக்கு வெற்றி? நமக்கு வெற்றி. நம்முடைய வீட்டை வந்து ஒருத்தர் வந்து அபகரிச்சிருக்கிறான். ஒரு பெரிய வல்லமை உடையவர் வந்து அந்த அபகரிச்சவன் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி அந்த வீட்டை நம்ம பிடிக்கிறாரு. செய்தது அவரா இருந்தாலும் வெற்றி யாருக்கு தான்? வீட்டின் உரிமையாளராகிய நமக்கு தான். அது மாதிரிதான் சொல்றா சுந்தர பெருமாண்ட. திருவண்ணாமலை திருக்கோயில் வாசல்ல சுவாமி விஷபாரமா காட்சி கொடுக்கிறார். முன்பிரி நமக்கு தொண்டன் முன்னிய வெட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்தாண்டோம். இந்த மண்ணின் மேல துன்பமிக்க வாழ்க்கையை உன தொடர அந்த நேரத்துல நீ வெண்டி கொண்டபடியே எல்லா மறையவர்கள் முன்னிலே உன்னை நான் வந்து தடுத்தாட்கொண்டேன். பாட்டுக்கலாம். அதான் பொருள். சன்னியான சித்தியார் சொல்வார், என் மகன் என்று நீ. ஒரு அரசர் தன் அரசனுடைய மகன் இளம் வயதிலே அரச குடும்பத்திலிருந்து தவறி வேடர்கள் இடத்திலே மாட்டிக்கொண்டு வேடர்களாகவே வளர்ந்து ஐம்புல வேடெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறான். அந்த வேட அந்த மகனுக்கு 20 வயது ஆனதுக்கு அப்புறம் அந்த அரசர் தன் மகன் வேடுவர் குலத்திலே மாட்டியிருக்கிறான் என்று அறிந்து வேடுவர்களிடமிருந்து தன் மகனை மீட்டு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து அரசனாக்குவது போல சாமி சொல்றாராம். என் மகன் நீ என்றிருந்தா கொள்வான். அதான் இங்க சொல்றார். இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு. என்னை ஆட்கொண்டாய். என்னை ஆட்கொண்டாக அப்புறம் என்ன ஆயிடுச்சு? என்னுடைய தலைவர் யாரு? நீ தான். எம்பிரான் ஆனாய்க்கு இப்படிப்பட்ட உன்னுடைய கருணைக்கு. இரும்பின் பாவை அணையனான் பாடேன். பாடமாட்டான் பெருமையை, பாடவே மாட்டேன். பாடல்கள் 100 பாடல்கள் பாடின மாணிக்கவாச சுவாமிகள் திருச்சிதகத்தின் இறுதி பாடலை எப்படி தோக்குறா தெரியுமா? பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. கடைசி பாடல் சில முக்கியமான கடைசி பாடல் ரொம்ப முக்கியமான. எது ஆகும் அதனுடைய முடிந்த முடிவா சொல்வார். பாடி நைந்து நைந்து சொல்வார். பாடுதல் எவ்வளவு முக்கியமானது. ஆடல் வேடத்தை நம்பல கூத்தனை பாடல் எல்லாம் இருக்கு பலனில்லையே அப்பசாமி. அவ்வளவு சிறப்பு மிக்கது பாடல். பாடமாட்டேன் உன் பெருமையை போற்றி பாடமாட்டேன். இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உலறிடேன் ஆவிசோரேன். சுவாமி உன் பெருமையை நினைச்சு நான் பாடணும். உன்னுடைய பாடல்களை பாடி மெய்மறந்து நான் ஆடணும். அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருகினையே அடிப்பாடி அண்ணாமலே கைதோட. ஆடணும் பாடணும். பாட மாட்டேங்கிறேன். பாட்டாதானே ஆடணும். பாடவே பாடினாதான் ஆடணும் தோணும். ஆடவும் மாட்டேங்கிறேன். அந்தோ அலறிடே. அலறுதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? பொதுவா நம்ம பாம்பை பார்த்தா அலறுவோம், பாம்பை பார்த்தா அலறுவோம்ல, பேய் பிசாசை பார்த்தா அலறுறது, இல்லாத பார்த்து பேய் பிசாசுனால அலறுறது. அலறுதெல்லாம் பொதுவா எல்லாரும் உலகில் என்ன பண்ண வச்சிருக்கோம், பயந்து வேகமா சத்தம் போடுறது. இங்கிருந்து மாணிக்க சாமி சொல்றார், சாமி நினைச்சு ஏன் அலறணும், சாமி நினைச்சு ஏன் அலறணும். மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக, மனத்தில் வளர்ந்து உள்ளுருகி தெருவுதோறும் மிக அலறி, தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி, பருகியனின் பரங்கரனை தடங்கடலில் படிவு ஆமாறு அருள் எனக்கு இடைமருதே இடங்கொண்ட அம்மானே. அலறணும் அப்படிங்கிறார் மாணிக்க சுவாமி இன்னொரு இடத்துலயும், எங்க இடைமருதில் மகாலிங்க மருதவான, மகாலிங்க மருதவான அலறணும். நான்கு நாளைக்கு முன்னாடி நம்ம திருச்சோட்டத்திலே மனோரையாட்ட பேசிட்டேன், ஐயாவுக்கு மகாலிங்க சுவாமியை வணங்கணும்னு மிகப்பெரிய வேட்கை, அவ்வளோ ஒரு வேட்கை. வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமான என கேட்ட வேட்டை நெஞ்சாய் மாதிரி மருதவானா மகாலிங்கா மருதவானா மகாலிங்காங்கிற ஒரு வேட்கையுடைய நெஞ்சு போக முடியல. சுவாமி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார், அவர் எப்படி போக முடியும் கோயிலை விட்டு? காலையும் மாலையும் பூஜை, காலையில 6 மணிக்கு போய் கோயிலை திறந்து பெருமானுக்கு 2 கால பூஜை முடிச்சு 11:30 மணிக்கு மேல வந்து தன்னோட அனுமத்த பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தன்னுடைய பணிகள் நம்முடைய சைவ இணையதள பணிகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு மறுபடியும் 4:30 மணிக்கு கோயிலுக்கு போய் நிறைய திறந்து அனுஷ்டானம் பண்ணி மற்ற பூஜையை முடிச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து 11:00 மணி 8:00 9 மணிலேருந்து 1 மணி வரை 12:30 வரை வேலை. இப்படிதான் வாழ்க்கை. எங்க மகாலிங்கரை பாக்குறது? இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. சாமி பார்த்தாரு, ஒரு டிக்கெட்டை மேல அனுப்பிட்டாரு, ஒரு பெரிய காரியம் வீட்டுல. அப்ப என்ன, சாமி கோயில துறக்க கூடாது, அது நடக்கிறவா மகிழ்ச்சி. போயிட்டாரு மகாலிங்கரை பாக்குறது கலையில. சாமி இப்படிதான் தேர்ந்தெடுப்பாரு தன் அடியாளுக்காக, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. தன் அடியானவர்த்த தன்னை இடங்கள்ல இருந்து வணங்கணும்னா யாரையும் தூக்குறதுக்கு தயங்கவே மாட்டாரு. அவனை வணங்கணும்னா இந்த ஏரியாவில் எவன் அதிக வினைய உடையவன்? சரி, அந்த வினைய உடையவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய புண்ணியம். இந்த திருக்கோயில என்ன எப்போதும் திரும்பியணி தீன்ற அடியாருக்காக அவர் திருவிடை முதல் போதுக்கு வழிபட்டு செத்து போயிருக்கான். பெரும் புண்ணியம். அங்க போனா நேர தேவலோகத்துல இந்திரர்கள்லாம் வரவேற்பாங்க. ஏங்க நான் பாவம் பண்ணேன், என்ன வாழ்நாள் போது நீங்க செஞ்சது பாவம், ஆனா சாகும் போது ஒருத்தர் இடைபெறது போதுக்கு வழிபட்டு வந்துருக்கீங்க. அவர் ஆனந்தம் தன் பிறந்த பிறவின் பயன் அடைந்ததாக ஆனந்தமா இருக்கிறார். அந்த ஒரு புண்ணியத்துக்காக சிவபுண்ணியம் உங்களையும் சார்ந்து வருது. அதை சொல்ல போது பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு பட்டினத்தார் பெருமையும் பத்திரகிரியார் பெருமையும் இடைமறதுல நம்மளும் அடியே நம்ம திருப்பத்திரை உத்தரவசம் அங்கே இதையெல்லாம் சிந்திச்சது பற்றி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு இடையே மகாலிங்கர்கிட்ட போய் இருந்தா போதும், கோயில்குள்ள போக வேண்டாம், மகாலிங்கர்கிட்ட அந்த பிரகாரத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலே எனக்கு போதுமானது, அதுவே எனக்கு திருப்தியை கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லிக்கிட்டாரு. இப்போ அடியனும் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன், உத்தரவசம் அங்கைக்கு நாங்கள் போகலான்னு திட்டமிட்டுருக்கோம். எங்கள் மனதில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, உத்தரவசம் அங்கைக்கு போய் நாங்கள் எல்லோரும் உத்து உலகமாக உடம்பெல்லாம் திருடி நின்றுக்கிட்டு அந்த பிரகாரத்தில் அலறிட்டு ஓடணும், உத்தரவாசம் அங்கைக்கு அரசே அரசே அரசேன்னு சொல்லிட்டு, மண்ணும் உத்தரவாசம் அங்கைக்கு அரசே என்னை விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கியின் தோல் உடையவனேன்னு அலறிட்டு ஓடணும் அந்த வீதியில். அது ஒரு தனி தனி மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இப்படின்னு எடுத்து சொல்ல முடியுமா? யார்ட்டியாச்சு இப்படிதான் அந்த மகிழ்ச்சி இருக்கும்? நான் வந்து எம்பெருமான நினைச்சு அலறது இந்த மாதிரி இருக்கும், இதுக்கு இணையாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம், மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை கூறுமான் என்றால் எங்கே எப்படி சொல்ல முடியும்? தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை தன் பெத்த பாட்டு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சிவருமானோட அந்த உயிர் அனுபவிக்க இந்த பெருந்தத்தை யாரோடு சொல்ல முடியாது. அதுல ஒண்ணுதான் இந்த அலறுதல். இடைமுழுதூர் திருக்கோயில இருந்துட்டு அந்த பிரகாரத்துல இருந்து மாசி மாசலா அப்படின்னு அவர் சொன்னேன், நீங்க மகாலிங்கர் எப்படி நினைக்கிறீங்களா அது மாதிரி எனக்கு மாசலா மிசிறு பெருமான் அவர் துறை பெருமான் நினைப்பேன். எங்கேயாவது போய் இருக்கணும்னு தோணுச்சுன்னா என் மனதில் தோன்றது தென் திரு ஆவடுதுறையில மாசலாமிசர் கோயில ஓரத்துல திருமுற தனது கிட்ட போய் நின்றுட்டு மாசலாமணி மாசலாமணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இதுதான் அலறுதல். இதெல்லாம் பேர் இப்போ பெண்மக்கள்லாம் பெற முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன். ஆடுதல் வந்து தன்னை மறந்து வர்றது. இப்போ சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு ஆட்டம் நிறையாம இந்த உயிர் இறைவிட்டு ஒடுங்குற நேரம் அதெல்லாம் இயல்பாக வர்றது. நம்ம காரைக்கால் அம்மையா திருப்பதிக்கும் பாதி ஆடணும் இல்லையா, எட்டி இலவம் ஈகை சூறை காரை படர்ந்தும் எப்படி வாடி இப்படி ஆகணும், கொங்கை திறங்கி நரம்பெழுந்து அப்படி ஆடணும். அது ஆடுதல் அலறுதல். உலறிடேன் உளறுதல் மனசுல பல எத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கு சாயம் பெருமை நினைச்சுக்கிட்டு தத்த மரத்தனை பேச ஊர் ஊர் திரிந்து சொன்னார்ல மெய்யுணர்தல்ல ஒத்தனை மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மனநேவையில் ஒத்தனை ஒத்தனை சொல்லிட ஊர் ஊர் திரிந்தியவரும் தத்த மரத்தனை பேச எங்கேயாண்டுகளும் சாப்பிடுறேன் மனநிலையில் ஒத்தனை ஒத்தனை சொல்லிட அருடா 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 இடைமில்லை பண்ண மிளலையார் அடிவாள்க உத்தரவாசம் உத்தரவாசம் மங்கை கரசே பரிந்துரை போனா மன்னா அண்ணா பரிந்துரை மன்னா அண்ணா மகாலிங்கா மருதவானா இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான். உளறுதல் உளர வச்சிருவா சாமி அவர் பெருமையை நினைச்சு அவர் பெருமையை நினைச்சு அப்படியே உளர வச்சிருவார். உளறிடேன் ஆவி சோரே உயிர் மெலியனும் உடம்பு இல்லை ஆவி சோரேன் சோர்ந்து போதுவா ஆவி எங்கேயாச்சும் சொருமா ஐயா உயிருக்கு வடிவமே இல்லையே வடிவம் இருந்தால்தான் சுருங்கும். ஆவி சோறேன்னு அப்படியே சுவாமி பெருமையை நினைச்சு நினைச்சு அப்படியே சோர்வடைகிறது. இந்த சோறுதல் எப்படி அப்படின்னா வருத்தத்தால இழைப்பால வருவது. உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே அருள் அமுதம் புரியாயேல் வருந்துவேன் நற்றமியேன். இதால்தான் ஆவி சோர்வடை. இதால சுவாமி திருவுருள் வேண்டி வேண்டி அவருடைய திருவுருளை வேண்டி வேண்டி என்னைக்கு கைலாயசன் அடையப்போம் என்னைக்கு இந்த உடம்புல இருந்து பிரிஞ்சு இந்த உயிர் விடுதலை அடைந்து சிவருமான் திருவுருளை அடையப்போம் என்னைக்கு நற்கதி அடையப்போம் என்னைக்கு அவர் மேலே ஒன்றி சுவாமியை ஒன்றி உண்மையாக வழிபாடு செய்யப்போம் நினச்சி நினச்சா ஆவி என்ன ஆகணும் சோர்வடையணும். ஆவி சோரம் நம்ம பெத்த தகப்பனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலைகள். பெத்த தகப்பனுக்கு தன் பிள்ளையை கரைசி இருக்கணும் கரைசி இருக்கணும் கரைசி இருக்கணும்னு நினச்சி அவன் அவங்க ஆவி சோர்த்து போயிடும். அந்தந்த வயலில் உடையவங்களுக்கு அவங்க அவங்க தகுதிக்கிற உடைய ஒரு விஷயங்கள் நினச்சி அவங்க ஆவி சோர்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் உண்மையிலே எதற்காக ஆவி சோர வேண்டும் திருவுருளை வேண்டி ஆவி சோர வேண்டும். அப்போ இப்படியெல்லாம் செய்யலை அப்போ என்ன அர்த்தம் இது உடம்பா இல்லை இரும்பா. திருக்கோயிலில் போகிறேன் நெல்லையப்பர் கோயில் திருவாரூர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இரும்பின் பாவை விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கும் அப்படியே அதில் விளக்கு போட்டிருப்பான் அது பாட்டு சாமி முன்னாடி அப்படின்னு நின்றுட்டே இருக்கு. அந்த இரும்பின் பாவை பாடாது ஆடாது அலராது உளராது ஆவி சோறாது ஏன்னா அது சடரும் அது அசத்து பொருள். நான் அப்படிப்பட்டவனா நான் அறிவுடைய பொருள் தானே ஆனால் என்னுடைய செயலுக்கும் அந்த இரும்பின் இரும்பின் பாவைக்கும் நிறைய ஒத்துமை இருக்கேன். உன் பெருமையை கேட்டால் எனக்கு நெஞ்சம் பதவிக்க மாட்டேங்கி இரும்பின் பாவைக்கும் உண்ணாக மாட்டேங்கி அதை மாதிரி நான் திருமுறைகள் பாடுவது இல்லை பாடி ஆடுவதும் இல்லை இரும்பின் பாவையும் ஆடுவது இல்லை அலறுவதும் இல்லை தெரு தெருவா போய் தெருவதோறும் மிக அலறி சிவருமான் என்று ஏற்றி அலறுவதில்லை நானும் அலறுவதில்லை இரும்பின் பாவையும் அலர்றது. ஏ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சுவாமி திரு பெருமையை நினச்சி நினச்சி திருமுறைகளை பிரட்டி பார்த்து திருவாசகம் தேவாரம் பெரியபுராணத்தை எடுத்து அப்படியே உளர்வது இல்லை. தனியே நிருந்தும் தனிமையாக இருந்தும் பெருமையை நினச்சி சிந்திச்சு உளர்வதில்லை அதுவும் செய்வதில்லை. அப்போ இங்கே ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்? என்னை விட இருபின்பாவே கொஞ்சம் உயர்ந்ததாக இருந்துச்சு. எப்படின்னா அது அதுக்கு உயிர் இல்லை, உடலை சதையில் அசையக்கூடிய பொருட்கள் எதுவும் இல்லை, இல்லாமலே அப்படி இருக்குது. ஆனால் நான் தான் அது நிலைக்கு இறங்கியிருக்கேன். உடலை கொடுத்து, உயிரை கொடுத்து, சிந்திக்கும் திறனை கொடுத்து உருமாசன் தான் அருளாசி வழங்கினாங்களே. விலங்குக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், சிந்தனை கிடையாது, கொள்கை கிடையாது. சிவத்தின்பால் சிந்தனை இருக்க வேண்டும். இந்த உயிருக்குன்ற ஒரு கொள்கை, அந்த கொள்கையின்படி வாழ்க்கையை வாழ்றோம், வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். எதுவுமே இல்லை நான் வாழ்ந்துட்டு. அப்போ இரும்பின் பாவைக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? சிவா, இதுக்காகவான் நீ பிரிவு கொடுத்தேன். பாவி சோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு. பெருமானே, இது முறைதானா நான் இப்படி இருக்கிறது? உன் பெருமையை பாடாது, மனமுருகி ஆடாது, அலராது, உளராது, இப்படியெல்லாம் இருக்கிறது முறைதானா தலைவனே? இது முறை இல்லையே, இது நீதி இல்லையே. இப்படியே இருந்தேன்னா என்னுடைய முடிவு என்ன ஆகும்? முடிவு அறியே. இப்படி இருப்பவங்கெல்லாம் கடைசியில் நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்க செஞ்ச பாவத்தோட போய்க்கிருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என்னுடைய முடிவு எப்படி அமைய போகுதுன்னு எனக்கு தெரியவில்லை. முடிவறியேன். முதலந்தம் ஆயினானே. உலகத்துக்கே முதலாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானே, என் முடிவு என்னாகும் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன உன் பெருமையை நான் பாட மாட்டேங்கிறேன், ஆட மாட்டேங்கிறேன், அலற மாட்டேங்கிறேன், வர மாட்டேங்கிறேன், ஆவியும் சோர மாட்டேங்கிறேன். முறையா இது? இது வந்து நீ என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் இதெல்லாம் இயல்பு. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நீ எப்படி சொன்னாய்? போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறி. நீ என்னை உன்னை எனக்கு அறிவித்த பிறகு என்னை ஆட்கொண்டு என்னை உன் அடிமையாக்கி நீ எனக்கு எம்பிரானாக இருந்து எம்பிரான் ஆனாக்கி இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் இப்படி செய்யறது நீதி இல்லையே. பழுத்த மனத்தன்பர்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களே. இது முறையா? இது நீதியா? என்பருமானே கருணை காட்டு. அவர்கள் என்ன செய்யனே தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு.
ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யாவரினும் கடையனாய நாயினே நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டோ நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பே. ஐயனேன் ஆதலால் அன்பன் என்பேன். ஐயனேன் ஆதலால் ஆண்டு கொண்டாயதனால் ஆண்டு கொண்ட யார்தான் இல்லையே. அன்றி மற்றுவோர் அன்றி மற்றுவோர் பேயனே பேயனே இதுதான் நின் பெருமையன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே.
ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டு. சுவாமி தேவரீர் இருக்கு அஜு சாமம் அதர்வனம் என்ற அந்த நான்கு வேதங்களையும் அருளி செய்தவர். ஆரணம் ஆகமம் அருளிலால் உருகொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையாம் என்று செம்மியான சித்தியார் கூறும். சிவபெருமான் வேத சிவாகங்களை அருளி செய்யவில்லை என்றால் இந்த உலகத்திலே கதி அடைபவர்களே இருக்க மாட்டார்கள். யாருமே கதியடைய முடியாது. நாயன்மார்கள் சமயாச்சாரிய பெருமக்கள் இவங்களாம் சுவாமி வேறு சிவாவுங்கள் அருள் செய்யறதுனால தான் அதை உணர்ந்து அவர்கள் கதியடைந்து நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். இப்போ அது செயலனை யாருமே கதி அடைய முடியாது. சுவாமி அந்த சுவாமி வேத சிவாகங்களை அபிச்சேவில்லை என்றால் வேத நான்மறையவனாக இருப்பதனால் அப்படி எவ்வளவு உயர்ந்தவன், நான்மறையவன், உலகத்துக்கே தலைவன், இந்த உலக உண்மையை உயிர்களுக்கு எடுத்துரைப்பவன். நீயே அவதால் வேற யாரும் கிடையாது, நான்மறையவங்கள்லாம் மற்றவங்க கிடையாது, வேதத்தில் சிறுதீரம்லாம் இல்லை, அது நன்மறைனா நீ தான், வேற யாரும் கிடையாது. ஆயனால் மறையவனும் நீயே ஆதல் ஏகா, அதுலாம் கிடையாது. அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டு வேதங்களை அருளி செய்தவன் நீ என்பதை நீ உணர்ந்திருந்தும் நான் எல்லோரிலும் கடையனாய நாயினே. நாயிலே நல்ல நாயெல்லாம் இருக்கு, மனிதங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பேர் கூட சில நாய்களுக்கு கிடைக்கும். சில நாய்கள் மெத்தையில் படுக்கிறதும், ஏசி ரூமில் தூங்குறதும், வேலை விலைக்கு விதவிதமான சாப்பாடு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, மனுஷனுக்கு கூட அப்படிலாம் கிடைக்கும். இந்த காலங்களுக்குலாம் இருக்கா, பெங்களூர் மாதிரி நகரத்துலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தெருவில் விட்டுட்டு நாயை கை கையில் பிடிச்சிட்டு கட்டி அலையும், பிள்ளைகள் தெருவில் அலையும், நாய் பத்திரமா வீட்டுக்கு, பிள்ளைகள் வீட்டில் இருக்கணும், நாய் தெருவில் அலையும், மாறி இருக்கும். இந்த நாய் கடையாகிய நாய், ஊர் நாய், தெருநாய், வீட்டில் வளர்க்குற நாய்க்கு அவர் எஜமான ஒருத்தர் இருப்பார், பாதுகாத்து அப்பப்போ பார்த்துப்பாரு, போட்டு சாப்பாடு போடுவார், நல்லா பார்த்துப்பான். தெருவிலே வளர்ந்த நாய் யார் குடுப்பாட்டுவா, யார் சாப்பாடு வைப்பா? அது எல்லா தப்பையும் செய்யும், அது போகாத இடங்களுக்கெல்லாம் செய்யும், எல்லா சுத்தமான காரியங்களையும் செய்யும், அறிவிற்கத்தக்க நிலையில் அது இருக்கும். அப்போ நாய்கள்லே கடையாகிய நாய், கடைய நாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டும் வினையின் போந்த யாத்திரா. நீ நான்மறையாக நான்மறை தலைவன், நான் நாயினிலே கடையானவன், இதெல்லாம் உனக்கு, நீ நான்மறை தலைவன் உனக்கும் தெரியும், நான் நாயில கடையவன் உனக்கு தெரியும். நீ என்ன ஆண்டதுக்கு அப்புறம் நீ நாயில கடையவன் எனக்கு இப்பதான் தெரியும் நினைக்க போறியா? நினைக்க மாட்டேன். நீ முற்று உணர்ந்தவன், இயற்கை உணர்ந்தவன், எனக்கு தெரியாத விஷயம். என்ன ஆண்டதுக்கு அப்புறம் ஜெய்யோ உனப்பே ஆண்டமே நீ நினைக்க போறியா? எண்ணி துணிக கரிமம், எண்ணி துணிக கரிமம், அப்படி துணிகிறவன் நீ. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நீ செய்யும், என்ன நாயில் கடையவன் அறிந்துதான் நீ என்ன ஆட்கொண்டிருக்க. நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கு ஓர் அன்பனாயினேன், பெருமானே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன். இப்படியெல்லாம் இருந்தாலும் நான் உனக்கு அன்பன் நான் சொல்லிப்பேன். நாயிற்கடையவனாகிய அடியேன், நான்மறையவனாகிய உனக்கு அன்பன் என்று சொல்லுவேன். ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய், அதனால கருணையோடு நீ என்னை ஆண்டு கொண்டாய். சரி, ஏன் இப்படி ஆண்டுகின்ற, உனக்கு அடியார்கள் யாரும் கிடைக்கலையா? ஏன் இந்த கடையவனாகிய நாயினின்றது? அடியாதாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன். எப்படி பொருள் பார்க்கணும்னா, பேயனேன் அன்றி மற்றவோர் அடியார்தாம் இல்லையோ. இந்த ஏகாரம் வந்து கேள்வி நிலை ஏகாரம் இல்லையேங்கிறது. பேயனேன் அன்றி மற்றவோர் அடியாதாம் இல்லையோ. நான் நாய் மட்டுமா? நான் பேயை, பேயை போன்றவன் தானா? பேயை யாராச்சும் குடி வச்சிருப்பாங்களா வீட்டில்? நாயை கூட வளர்த்துவான், பேயை வளர்ப்பாங்களா யாராச்சும்? மந்திரம் மந்திராதி கூட்டு வந்து விரட்டத்தான் தயாரா இருப்பான். உலகத்தான் என்ன செய்வாங்க, அந்த மண்டை அந்த அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது, அந்த தெருவில் ஒரு நாய் இருக்குது, தெருவில் நாய் இருந்தால் குடிப்பாங்க, அந்த தெருவில் ஒரு பேய் இருக்குன்னா போவானா எவனாச்சும் அந்த பக்கம் என்ன பேய்க்கும், அது வந்து பிடிச்சிக்கும், அது துன்புறுத்தும் மற்றவனுக்கு. நம்ம துன்பு விளக்கிறத பற்றி அந்த பேய் நினைக்கவே நினைக்காது. ஏற்பட்டவன் நான் பேய், உடம்புதான் மாந்த உடலே ஒழிய உள்ளம் பேய் போன்றது. பேய் மோசமான பழையனூர் நீலகிரியில் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து அவனை பழி வாங்குச்சு, இப்படியெல்லாம் நாடகமாடி பழி வாங்குச்சு. அதுபோல சாமி, இந்த பேயனை விட்டா உனக்கு இந்த உலகத்துல ஒரு அடியாரே கிடைக்கலையா? ஒரு கேள்வி ஒன்று, அடியாரே இந்த உலகத்துல இல்லைன்னு என்ன ஆட்கொண்டியா? தற்சமயம் இந்த நூற்றாண்டுல உனக்கு அடியார்கள் யாரும் கிடைக்கலையா? அதனால நீ என்ன இந்த பேயனை ஆட்கொண்டிருக்க? என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்பேற்பட்டவங்கள ஆட்கொள்ளக்கூடியவன், நான் மறையன், ஐயனே பேயனே, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, என்ன வந்து ஆட்கொண்டு புரிய. இப்ப நாட்டுல அடியார்களுக்கு பஞ்சம் வந்துட்டா, செயல்பாடுகள்லாம் அப்படிதானே இருக்கு. எப்பவுமே ஆரியபவன் ஹோட்டல்ல மட்டும் சாப்பிடுறாரு ஒரு ஐயரு, அவர் வந்து ஆரியபவன்ல மட்டும் தான் சாப்பிடுவார். எல்லா கடையும் தீபாவளிக்கு பூட்டியாச்சு. பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் தோசை விட்டுக்கிட்டு இருக்கிறார், அந்த தோ வேற வழியே கிடையாது. அன்னைக்கு ஐயர் வந்து பிளாட்ஃபார்ம் கடையில் போய் தோசையை வாங்கி அங்க ரோட்லயே நின்று சாப்பிட வேண்டியதான். என்னங்கய்யா ஐயர்வாள் சுவாமிகள் நீங்க எங்கேயும் சாப்பிட்றீங்க, மற்ற கடைகளும் பூட்டி வச்சாரலாம் வந்துட்டீங்களா? ஆமாங்க, எல்லா கடையும் பூட்டிடுச்சு, வேறு எந்த கடையும் இல்லை. நம்ம வழக்கமாக போகிற கடைகள்லாம் பூட்டிட்டாங்க. இல்லை இங்கெல்லாம் வர்றதில்ல, நம்ம தகுதிக்கு வேறு வழியில் வந்துடும், பசிக்குது பார்த்தாச்சு. எப்படி இருக்குது அந்த மாதிரி எதுவும் இருப்பியா? சமயாச்சாரியார், சந்தான ஆச்சாரியார், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள் ஆட்கொண்டனி, என்னையா பேயினேனையே ஆண்டான், ஒருவேளை இதுதான் உன் தன்மையா, இதுதான் நின் பெருமை என்றே, இதுதான் உன்னோட பெருமையா? மாறிலாத மாக்கருணை வெள்ளமே மாணிக்கஸ்வாமி சொல்றார். ஆனா திருமுறை ஆசிரியர் எல்லாரும் பெரியவங்களா சொல்றாங்களா? அளப்பெருங்கருணை, அளப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை என்றெல்லாம் போட்டுக்கின்றாங்களே, இதுதான் அந்த கருணையா? அவங்களே ஆட்கொண்டு என்னையும் ஆட்கொள்ளுது. இன்னும் எடுத்து சொன்னா, இவ்வளவு உயர்ந்த இந்த சபையில, உயர்ந்த இந்த அடியார் சபையில, டாக்கடையில ஊறிட்டு இருக்கிற அப்படியே படுத்திருக்கு ஒரு நாய், அந்த நாயை கொண்டு வந்து இப்படி நான் உட்காந்து வச்சுன்னா எப்படி சொல்லி தூக்கிட்டு, அதைத்தான் சாமி செஞ்சிருக்காரு நம்ம
விஷயத்தை.
அவர் கைகள் படாமல் தூக்க முடியுமா? நம்மள தூக்கி கொண்டு வந்து அப்படியே இங்க போட்டிருக்கிறாரு. சரி, அந்த நாய் வந்து முன்னாடி இருக்க பேரடியார்களை பார்த்து, தன்னை ஆட்கொண்ட தலைவனை பார்த்து தன்னை கொஞ்சம் திருத்திக்குதா? தன் குடத்திலேருந்து அது இன்னும் மாறவே மாட்டேங்குது, அப்படியேதான் இருக்குது. அது அங்க எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்குது. இதுதான் நின் பெருமை என்றே. இப்ப சாமியை நினைக்குது அந்த நாய், ஓ நான் இப்படி எல்லாம் இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஆட்கொண்டு இருக்க மாட்டல, அப்படி நம்ம நடப்போம். பாவி, நீ இவ்வளவு மோசமானவன் தெரிஞ்ச உன்னோட பழகிருக்கவே மாட்டேன், படுபாவி மனுஷனா நீ? மனிதர்கள் கடையில பேசுறதுதானே சாமி இப்படி சொல்லுவாரா? நீ இவ்வளவு மோசமானவன் தெரிஞ்ச உனக்கு நான் திருநீரே கொடுத்துருக்க மாட்டேன். தெரிஞ்சுதா இவ்வளவு மோசமானவன் எனக்கு நீ தெரிஞ்சுதான் உனக்கு நான் தீட்சை வாங்க ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன், உன பெரிய புராண சுத்தம் எல்லாம் கேட்கவே விட்டுருக்க மாட்டேன், கோபநாயகத்தை வேற ஏதாவது அனுப்பியிருப்பேன். அப்புறம் எப்படி நீங்களாம் கேட்பீங்க? அட பாவிகளான்னு சாமி கேட்பாரா? அவருக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் உயிர்கள் உயிரிடையட்டும் அருள் பெறட்டும் அப்படின்னு விட்டுட்டு இருக்கார். தானின் பெருமையன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேன்னு வார்த்தைகள் வரமாட்டே மாடி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இதுக்கு மேல சிவபெருமான் பெருமையை நம்ம என்னன்னு பேசுறோம்? பேயன் தான், பேய இருக்கிற வீட்டுல குடியிருக்க மாட்டாங்க, ஆனா அந்த பேய வலிய கொண்டு வந்து தன்னோட வச்சிருக்கிறாரு சுவாமி. கொஞ்சம் பேய பேய இருக்கிற அடையாளங்கள் தெரிஞ்சாலே அங்க ஒரு சுத்தி பூஜை பண்ணி விரட்டிடுவோம் நம்ம, ஏன்னா அது ஆகாது. எல்லோராலும் புறக்கணிக்கப்பட வேண்டிய எண்ணெய் சுவாமி தேவரி நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே, அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? நாயன்மார்களை எல்லாம் ஆண்ட சாமி நம்மளையும் ஆண்டிருக்காரு. சாம சிவசிவான்னு தொண்டு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க மீதியா அந்த நாக்கு பேசவே கூடாது. அந்த அடியான் எப்படி பண்ணாங்க, அவன் எப்படி பண்ணாங்க, இந்த அவர் இவரன் எப்படி கேட்டார், அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ண, இதுக்கு அந்த பெரிய கொடுத்து என் சொல்லி பேசுகிறேன். சிவபெருமான் பெருமையே பேச முடியாம நிக்கிறோம், நம்ம மத்தவங்களை பத்தி என்னத்தை பேசினா அப்படின்னு.